ஆறாவது, மீதமானவர்களின் வாழ்க்கை முறையும் செயல்பாடுகளும். சேவையும் தர்த்தியாகமும் செய்யும் சிந்தை. ஒவ்வொருவரும் அவரவரது திறமைக்கு ஏற்ப தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக தொண்டு செய்கின்ற சிந்தையை சபைமை முழுதும் உண்மையாய்க் கொண்டிருக்க வேண்டுமென்று தேவன் நீண்ட காலமாக காத்திருக்கின்றார். தேவனுடைய சபையின் அங்கத்தினர்கள் நியமிக்கப்பட்ட தங்களது பொறுப்பை இல்லம் மற்றும் வெளியிடங்கள் போன்ற தேவையுள்ள இடங்களில் செய்து சுவிசேஷ அழைப்பை நிறைவேற்றும் பொழுது இந்த முழு உலகமும் வெகு சீக்கிரத்தில் எச்சரிக்கப்பட்டுவிடும். கர்த்தராகிய இயேசுவும் வெகு சீக்கிரத்தில் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் திரும்ப வந்திடுவார். தனிநபர் முயற்சிக்கு பதிலாக ஸ்தாபனங்கள் செய்து கொள்ளட்டும் என்னும் போக்கு எங்கனும் காணப்படுகிறது. மாபெரும் சபைகள் மற்றும் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு ஒரு குடையின் கீழ் இயங்குதலே நலமென மனித ஞானம் எண்ணிக்கொள்கிறது. திரளான ஜனங்கள் இரக்க மனப்பான்மை கொண்ட செயல்கள் செய்வதை ஸ்தாபனங்களிடமும் நிறுவனங்களிடமும் விட்டுவிடுகின்றனர். அவர்கள் உலகத்தாருடன் உள்ள தொடர்பை துண்டித்துக் கொள்ள தாங்களே சாக்கு போக்குகள் சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆதலால் அவர்களது இருதயம் உணர்வற்றதாகிவிடுகின்றது. அவர்கள் தங்களது காரியங்களிலேயே மூழ்கிப் போனவர்களாகவும் உணர்த்தப்படக்கூடாதவர்களாகவும் மாறிவிடுகின்றனர். தேவனுக்கும் மனிதனுக்குமான அன்பு அவர்களது ஆத்துமாவிலிருந்து பட்டுப்போய்விடுகின்றது.
ஒரு தனிப்பட்ட ஊழியத்தை, மற்றவரால் செய்ய முடியாத ஒரு ஊழியத்தை கிறிஸ்து தனது பின்னடியார்களுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நோயாளிகள் மற்றும் ஏழைகளுக்கு ஊழியம் செய்வதும் தொலைந்து போனவர்களுக்கு சுவிசேஷத்தை அளிக்கிறதுமான காரியங்கள் நிர்வாகத்திடமோ ஒழுங்குபடுத்தப்பட்ட தொண்டு நிறுவனங்களிடமோ விட்டுவிடப்படக்கூடாது. தனிப்பட்ட பொறுப்பு, தனிப்பட்ட அக்கறை, தனிப்பட்ட முயற்சி, தனிப்பட்ட தியாகம் போன்றவைகள்தான் சுவிசேஷத்தின் தேவையாக இருக்கின்றன. நான் வருமளவும் ஈடுபடுங்கள். கிறிஸ்து நான் தன் திரும்பி வருமளவும் வியாபாரம் பண்ணுங்கள். லூக்கா 19:13 என்று கூறுகிறார். வேலையில் ஈடுபடுவது ஒரு சில வருடங்களுக்கு நமது வாழ்க்கையின் சரித்திர முடிவு பெறும் வரை இருக்கலாம். அதுவரையிலும் நாம் கண்டிப்பாக வேலையில் ஈடுபட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அமைதியாக தியானிப்பதற்கு நம்மை நாமே பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகின்றார். அனைவரும் தேவனுடைய வார்த்தைகளை நாள்தோறும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய அனுதின கடமைகளையும் நாம் புறக்கணிக்கக்கூடாது.
கிறிஸ்து வரும்பொழுது அவருக்காக காத்து கொண்டிருக்கும் அவரது மக்களில் சிலர் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பார்களென்று கிறிஸ்து அறிவிக்கின்றார். சிலர் நிலத்தில் விதைத்துக் கொண்டும், வேறு சிலர் அறுவடையை அறுத்து சேர்த்துக் கொண்டும், வேறு சிலர் ஆலையில் அரைத்துக் கொண்டும் இருப்பார்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வாழ்க்கையின் கடமைகளையும் பொறுப்புகளையும் விட்டுவிட்டு வீணான தியானத்தில் தங்களை ஈடுபடுத்தி மதம் சார்ந்த காரியம் பற்றின கனவில் வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது தேவனுடைய சித்தமல்ல. இயன்றவரையில் உங்களால் செய்ய முடிந்த அனைத்து நன்மையான வேலைகளையும் இந்த வாழ்க்கை முடிவதற்குள்ளாக செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வின் கடைசி நாள் என்பது போன்று, இந்த நாள்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடைசி நாள் என்பது போல நாம் விழிப்புடனிருந்து வேலை செய்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமது வேலையை அது வரக்கூடிய விதத்தில் அதை அப்படியே செய்வதிலேயே நம்முடைய ஒரே பாதுகாப்பு இருக்கின்றது. அதாவது, நமக்காக மரித்து மீண்டும் உயிரோடு இருக்கின்ற, மித்தியமாக ஜீவித்திருக்கின்ற தேவனுடைய பெலத்தை ஒவ்வொரு மணித்துளியும் நம்பி சார்ந்து நமது வேலையை செய்வதிலும் விழித்திருப்பதிலும் காத்திருப்பதிலுமே நம்முடைய ஒரே பாதுகாப்பு இருக்கின்றது.
ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த நாளுக்காக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள். மாதங்களையோ வருடங்களையோ கணக்கிடாதீர்கள். அவைகள் உங்களுடையவைகள் அல்ல. குறுகிய ஒரு நாளே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பூமியிலே இதுதான் உங்களுடைய கடைசி நாளைப் போல எண்ணி அந்த குறிப்பிட்ட காலத்திலே எஜமானுக்காக வேலை செய்யுங்கள். உங்கள் திட்டங்களையெல்லாம் தேவனுடைய வழிநடத்துதல் தெரிவிப்பது போல நிறைவேற்றப்படவோ அல்லது விட்டுவிடப்படவோ அவர் முன்பாக வைத்துவிடுங்கள்.
கவனமான ஓய்வு நாள் ஆசரிப்பு. ஓய்வு நாள் ஆசரிப்பின் மூலமாக தம்மை பற்றின ஒரு அறிவை மனிதர்கள் மத்தியிலே பாதுகாக்கும்படியாக நம்முடைய பரலோகப்பிதா வாஞ்சையோடு இருக்கின்றார். ஓய்வு நாள் நமது மனங்களை உண்மையான,
மற்றும் ஜீவனுள்ள தேவனிடத்தில் திருப்ப வேண்டுமென்றும் அவரை அறிந்து கொள்வதன் மூலம் நாம் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் அவர் வாஞ்சிக்கின்றார். நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கும் எப்பொழுதும் அதனை நினைவில் வைத்துக் கொள்வதற்குமான ஆயத்தத்தை வாரம் முழுவதிலும் நாம் செய்ய வேண்டும். வெறும் சட்டரீதியான ஒரு காரியம் போல மாத்திரம் ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கக்கூடாது. வாழ்க்கையின் அனைத்து நடவடிக்கைகளின் மீதும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஓய்வு நாள் நினைவு கூறப்படும் பொழுது இம்மைக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களை ஆக்கிரமிக்கும்படி விட்டுவிட முடியாது. ஆறு வேளை நாட்களுக்குரிய எந்த வேலையையும் ஓய்வு நாளில் செய்யப்படும்படி விட்டு வைக்கப்படக்கூடாது.
வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள் கண்டிப்பாக சந்திக்கப்பட வேண்டும். நோயாளிகள் கவனிக்கப்பட வேண்டும். ஏழைகளுடைய தேவைகள் வழங்கப்பட வேண்டும். துன்புறுவோரை ஓய்வு நாளில் விடுவிப்பதை புறக்கணிக்கும் ஒருவன் குற்றமற்றவனாக விடப்படமாட்டான். தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. எனவே அந்நாளிலே செய்யப்படுகின்ற இரக்கமுள்ள கிரியைகள் அதனுடைய நோக்கத்தோடு பரிபூரண ஒத்திசைவாக இருக்கும். ஓய்வு நாளிலோ அல்லது வேறு எந்த நாளிலோ விடுவிக்கப்படக்கூடிய தமது சிருஷ்டிகள் வேதனையினால் ஒரு மணி நேரம் துன்புறுவதைக் கூட தேவன் வாஞ்சிப்பதில்லை. தசமபாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையாயிருத்தல். தேவன் தமக்கென்று ஒதுக்கி வைத்துள்ள தசமபாகம் பரிசுத்தமானதாகும். அது சுவிசேஷ ஊழியர்களை அவர்களது ஊழியத்தில் தாங்குவதற்கு பயன்படுத்தப்படத்தக்கதாக தேவனுடைய பொக்கிஷ சாலைக்குள் கொண்டுவரப்பட வேண்டும். மல்கியா மூன்றாம் அதிகாரத்தை கவனமாய் வாசித்து பார்த்து தசமபாகத்தை குறித்து தேவன் என்ன சொல்கின்றார் என்று பாருங்கள்.
ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற ஏழாம் நாள் அட்வந்து பிள்ளைகள் தேவனுக்கு தங்களை அர்ப்பணம் செய்து தங்களால் முடிந்ததை மிகச் சிறப்பாக செய்வதற்காகவும் தங்களது சூழ்நிலைகளுக்கேற்றவாறு தேவனுடைய ஊழியத்தில் உதவி செய்வதற்காகவும் கர்த்தர் அவர்களுக்கு அறைகூவல் விடுக்கின்றார். அவர்களது உதாரத்துவமான காணிக்கைகள் மூலமாகவும் அன்பளிப்புகள் மூலமாகவும் தேவன் தங்களுக்கு அளித்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு தங்களது பாராட்டையும் அவரது இரக்கத்திற்காக தங்களது நன்றியையும் அவரவர்கள் வெளிப்படுத்த வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார். தணிந்து போகின்ற அன்பு உயிருள்ள இரக்க சிந்தைக்கு ஒரு தரந்தாழ்ந்த மாற்றாகும். காலத்தின் முடிவை நெருங்க நெருங்க தேவைகளுக்கான காரண காரியங்கள் தொடர்ந்து பெருகிக் கொண்டே போகும். எதிர்கால வாழ்க்கைக்கு நாம் தகுதியுள்ளவர்களா என்பதனை தீர்மானிப்பதற்கு இவ்வுலகத்தின் போராட்டங்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். சுயநலத்தினுடைய வெறுக்கத்தக்க களங்கத்தின் மூலம் மாசுபடுத்தப்பட்டிருக்கின்ற குணங்களை உடைய எந்த நபரும் பரலோகத்திற்குள் நுழைய முடியாது. ஆதலால் தேவன் நமக்கு தற்காலிக ஆஸ்திகளை அளிப்பதின் மூலம் இங்கு அவர் நம்மை சோதிக்கின்றார். அதாவது அவைகளை தற்போது நாம் பயன்படுத்தும் நம்முடைய பயன்பாடு நித்தியமான ஐசுவரியத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருப்போமா இல்லையா என்பதை காட்டும்படியாக தேவன் இப்போது நம்மை சோதிக்கின்றார். புதிய ஸ்தாபனங்களை நிறுவுங்கள்.
ஒரு சிலர் கர்த்தர் அதிசீக்கிரம் வருகின்றதால் பள்ளிகளையும் சுகாதார மையங்களையும் உணவு தொழிற்சாலைகளையும் நிறுவ வேண்டியதின் அவசியம் என்ன? நம்முடைய வாலிபர்கள் தொழில்களை கற்றுக்கொள்ள வேண்டியதின் அவசியம் என்ன என்று கேட்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அவைகளை உபயோகப்படுத்தாத பட்சத்தில் நாம் இதை செய்ய இயலாது. இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரம் வரப்போகின்றார் என்கின்ற எதிர்பார்ப்பு நம்மை சோம்பலுக்குள் வழிநடத்திவிடக்கூடாது. மாறாக மனித குலத்திற்கு உபயோகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படியாக நம்மால் இயன்றளவு எல்லாவற்றையும் செய்வதற்கு அது நம்மை வழிநடத்த வேண்டும். உலகம் முழுவதிலும் ஒரு மாபெரும் வேலை செய்யப்பட வேண்டும். முடிவு சமீபமாயிருக்கின்றபடியால் தேவையின் காரணத்திற்கேற்ப பலதரப்பட்ட நிறுவனங்களை ஸ்தாபிக்க எந்தவொரு விசேஷித்த முயற்சியும் அவசியமில்லை என்று ஒருவரும் முடிவு செய்ய வேண்டாம். ஜபவீடுகள் கட்டுவதற்கும் புத்தகம் வெளியிடும் நிறுவனங்கள், சுகாதார மையங்கள் மற்றும் பள்ளிகள் நிறுவுவதற்கும் மேற்கொண்டு இனி எந்தவொரு முயற்சியும் எடுக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லும் நேரமே தேவன் வேலையை முடிக்கட்டும் என்று நம்முடைய கரங்களை நாம் கட்டிக்கொண்டிருப்பதற்கான நேரமாகும். ஆனால் இப்பொழுதோ
தேவனுக்காக நம்முடைய அதிக ஆர்வத்தையும் மனித இனத்திற்கு நம்முடைய அன்பையும் காட்டுவதற்கான நம்முடைய தருணமாகும். மருத்துவ மிஷனரி ஊழியம். மார்க்க சம்பந்தமான கெடுபிடிகள் நம் நாட்டின் சுதந்திரங்களை கவிழ்த்து போடும் போது மனசாட்சியின் சுதந்திரத்திற்காக நிற்பவர்கள் சாதகமற்ற நிலைகளில் வைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் போதும் தங்களின் சொந்த நன்மையை கருதி நோய்களை குறித்தும் அதனுடைய காரணங்கள் குறித்தும் நோய் தடுப்பு மற்றும் நோய்க்கு சிகிச்சை அளிக்கும் முறை போன்றவை குறித்தும் அறிவுத்திறன் பெற்றிருக்க வேண்டும். மேலும் இப்படி கற்றுக்கொள்பவர்கள் எங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தை கண்டுகொள்வார்கள். நம்முடைய சொந்த விசுவாசத்தின் மத்தியில் மாத்திரமல்ல, சத்தியமறியாதவர்கள் மத்தியிலும் கூட உதவி தேவைப்படக்கூடிய துயருற்றோர் திரளான பேர் இருப்பார்கள். வெகு சீக்கிரத்தில் ஊழிய ரீதியிலான வேலைகள் செய்யப்படாமல் போகும். ஆனால் மருத்துவ ஊழிய வேலை தொடர்ந்து செய்யப்படும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தேவனுடைய மக்கள் தங்களது ஆரோக்கியத்தை மதித்தல். ஆரோக்கிய சீர்திருத்த சீர்திருத்தம் மூன்றாம் தூதனுடைய தூதின் ஒரு பகுதியாக இருக்கின்றது என்று எனக்கு காட்டப்பட்டது. மேலும் மனித சரீரத்தோடு எப்படி கரங்களும் கால்களும் மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கின்றனவோ அதுபோல இந்த ஆரோக்கிய சீர்திருத்த சத்தியமும் மூன்றாம் தூதனின் தூதோடு மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. தேநீர், காபி, புகையிலை மற்றும் மதுபானம் போன்றவற்றை பாவமான பழக்கங்களாக நாம் காண்பிக்க வேண்டும். உணவு மேசையில் வைக்கப்படுகின்ற மாமிசம், முட்டை, வெண்ணெய், பாலாடைக்கட்டி போன்ற அப்படிப்பட்ட உணவுப் பொருள்களை அதே அடிப்படையில் வைக்க முடியாது. நமது ஊழியத்தினை பாரம் என்பது போல் இவைகளை முன்னிறுத்தவும் கூடாது. ஆனால் மேற்கூறப்பட்ட தேநீர், காபி, புகையிலை மற்றும் மதுபான வகைகளை அளவோடும் கூட சேர்த்து கொள்ளக்கூடாது. அவைகள் முற்றிலுமாக ஒதுக்கப்பட வேண்டும். உண்மையான இச்சையடக்கம் தீமை பயக்கக்கூடிய அனைத்தையும் முற்றிலுமாக விலக்கிவிடும்படியாகவும் ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய காரியங்களை விவேகமாக பயன்படுத்தும்படியாகவும் நமக்கு போதிக்கின்றது. சுத்தமான காற்று, சூரிய ஒளி, இச்சையடக்கம், ஓய்வு, உடற்பயிற்சி, சரியான உணவு, தண்ணீரின் பயன்பாடு, தெய்வீக வல்லமையில் நம்பிக்கை போன்ற இவைகளே உண்மையான நோய் தீர்க்கும் வழிகளாகும். ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற எந்த ஒன்றும் சரீர வல்லமையை மாத்திரம் குறைப்பதில்லை, மனம் மற்றும் ஒழுக்க சம்பந்தமான வல்லமைகளையும் பலவீனப்படுத்த வழிவகுக்கும். எந்த ஒரு ஆரோக்கியமற்ற பழக்கத்தின் ஈடுபாடும் ஒருவருக்கு நன்மைக்கும் தீமைக்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசத்தைக் கண்டுகொள்ள மிகவும் கடினமாக்கிவிடும். அதனால் தீமையை எதிர்த்து நிற்பதும் மிகவும் கடினமாகிவிடும். ஆதி உணவு திட்டத்திற்கு திரும்புங்கள். பூமியில் இயற்கையாக உற்பத்தியாகும் ஆகாரப் பொருள்களினால் மனிதன் பிழைத்திருக்க வேண்டுமென்று தேவன் ஆதியில் கொடுத்த அவரது திட்டத்திற்கு படிப்படியாக நம்மை திரும்பிக் கொண்டுவர முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். கர்த்தருடையின் வருகைக்கு காத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் மாமிசம் உண்ணுதல் இறுதியாக முற்றிலும் விடப்படும். அவர்களது உணவு பட்டியலில் மாமிசம் ஒரு பகுதியாக இருப்பது நிறுத்தப்படும். இந்த முடிவினை எப்பொழுதும் நம் கண்முன் வைத்து அதனை அடையும்படியாக நாம் தொடர்ந்து நிலையாக முயற்சிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகைக்காக காத்திருக்கின்றோமென்று உரிமை பாராட்டுகின்ற மக்களின் மத்தியில் மாபெரும் சீர்திருத்தம் காணப்பட வேண்டும். ஆரோக்கிய சீர்திருத்தம் நமது மக்களின் மத்தியில் இதுவரை செய்திராத ஒரு மாபெரும் வேலையை செய்யும். மாமிச உணவை சாப்பிட்டுக் கொண்டு அதனால் இன்னும் தங்கள் சரீரம், மனம் மற்றும் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மாமிசம் உண்பதின் ஆபத்தை குறித்து இன்னமும் விழிப்படைய வேண்டியவர்களாய் இருக்கின்றார்கள். மாமிச உணவு உண்ணுதல் குறித்த காரியத்தில் தற்போது அரைகுறையாக மனமாற்றமடைந்துள்ள அநேகர் தேவனுடைய மக்களோடு இனி என்றுமே நடவாதபடிக்கு அவர்களை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள். உபவாசித்து ஜெபிப்பதற்கான நேரம் இப்பொழுதிலிருந்து காலத்தின் முடிவு வரையிலும் தேவனுடைய மக்கள் மிகவும் ஊக்கமாகவும் அதிக விழிப்போடும் தங்களது சொந்த ஞானத்தை நம்பாமல் தங்களது அதிபதியின் ஞானத்தையே நம்பியிருக்க வேண்டும். அவர்கள் உபவாசித்து ஜெபிப்பதற்கான நாட்களை ஒதுக்க வேண்டும். மிகவும் எளிமையான உணவை அளவாக உண்ண வேண்டும். அனைவருக்கும் பரிந்துரைக்கப்பட வேண்டிய உண்மையான உபவாசம் என்பது நம் உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய அனைத்து வகை உணவுகளை தவிர்த்து தேவன் ஏராளமாய் அளித்திருக்கின்ற முழுசத்தும் அடங்கிய எளிமையான உணவை சரியான விதத்தில் உபயோகிப்பதே ஆகும். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று அநித்தியமான உணவை குறித்து மனிதன் குறைவாகவே சிந்திக்க வேண்டும். மாறாக முழுமையான ஆவிக்குரிய அனுபவத்திற்கு மன உறுதியையும் பலத்தையும் அளிக்கக்கூடிய பரலோக மன்னாவை குறித்து மிகவும் அதிகமாக சிந்திக்க வேண்டும். தேவபக்தியின் புளித்தமா அதனுடைய வல்லமையை முழுமையாக இழந்துவிடவில்லை. சபையின் ஆபத்தும் சோர்வும் அதிகரிக்கும் அந்த நேரத்திலே சத்திய வெளிச்சத்திலே நின்று கொண்டிருக்கின்ற சிறு கூட்டத்தார் தேசத்திலே செய்யப்படுகின்ற அருவறுப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுவார்கள். சபையின் விசுவாசிகள் உலகத்தின் வழக்கங்களை பின்பற்றி அவைகளைச் செய்து கொண்டிருப்பதால் அந்தச் சிறு கூட்டத்தினரின் அதிகமான ஜபங்கள் விசேஷமாக சபையின் சார்பாக மேலெழும்பும். தேவன் மீது முழு நம்பிக்கை.
உண்மையாய் தங்களை அர்ப்பணிக்காத ஊழியர்களால் சில நேரங்களில் காரியங்கள் தவறாகப் போகும். மற்றவர்களது அப்படிப்பட்ட தவறான போக்கின் விளைவைக் கண்டு நீங்கள் அழலாம், ஆனால் வருத்தப்படாதீர்கள். இந்த வேலை ஆசீர்வாதமான பரலோக அதிபதியினுடைய மேற்பார்வையின் கீழ் இருக்கின்றது. தேவன் நம்மிடம் கேட்பதெல்லாம் ஊழியர்கள் அவரிடம் வந்து தங்களுக்குரிய கட்டளையை பெற்றுக்கொண்டு அவரது வழிகாட்டுதல்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே ஆகும். வேலையின் அனைத்து பகுதிகளாகிய நம்முடைய சபைகள், ஊழியங்கள், ஓய்வு நாள் பள்ளிகள், நிறுவனங்கள் ஆகிய அனைத்தும் அவரது இருதயத்தில் சுமந்து செல்லப்படுகின்றன. பிறகு ஏன் வருந்துகிறீர்கள்? சபை ஜீவனுடன் ஊக்குவிக்கப்படுவதைக் காண வேண்டும் என்ற தீவிரமான பேராவல் தேவனில் வைக்கின்ற முழு நம்பிக்கையினாலே மென்மையாக்கப்பட வேண்டும். தேவனுடைய வேலையை மிகவும் துரிதமாய் முன்னேற்ற வேண்டுமென்று தேவனால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வல்லமைகளை ஒருவரும் அளவுக்கு மீறி சுமையேற்றி வீணாக்கிட முயற்சிக்க வேண்டாம். மனிதனின் வல்லமைகள் தேவனுடைய வேலையை துரிதப்படுத்த முடியாது. பரலோக அறிவுத்திறன்களின் வல்லமை மனித வல்லமையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை தற்போது ஊழியத்தில் மிகவும் பழுவான பாரங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஊழியர்களும் தங்களது வேலையை கைவிட்டால் கூட தேவனுடைய வேலை முன்னேறிச் செல்லும். குடும்ப ஆராதனை.
காலையிலும் மாலையிலும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அவரது துதிகளைப் பாடி உங்களது குழந்தைகளுடன் இணைந்து தேவனை ஆராதியுங்கள். தேவனுடைய பிரமாணங்களை திருப்பிச் சொல்ல அவர்களுக்கு கற்றுத்தாருங்கள். குடும்ப ஆராதனை செய்கின்ற நேரங்கள் சுருக்கமானதாகவும் அனலுள்ளதாகவும் இருப்பதாக. அதிக நேரம் ஆராதிப்பதினால் அவர்களுக்கு உண்டாகக்கூடிய சோர்வு அல்லது உற்சாகக் குறைவு நிமித்தம் உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது குடும்ப அங்கத்தினர்களுக்கோ ஒருவித அச்சம் உண்டாக அனுமதிக்க வேண்டாம். வேத புத்தகத்திலிருந்து நீண்ட அதிகாரம் வாசிக்கப்பட்டு விளக்கம் சொல்லப்பட்டு நீண்ட ஜபம் ஏறெடுக்கப்படும்போது மதிப்புமிக்க இந்த ஆராதனை சோர்வடையச் செய்கிறதாய் மாறிவிடுகின்றது. ஆராதனை முடிந்த பின்பு ஏதோ ஒன்றிலிருந்து விடுபட்டது போன்றதாக அது இருக்கும்.
ஆர்வமூட்டக்கூடியதாயும் எளிதில் விளங்கிக் கொள்வதற்கேதுவானதாயும் இருக்கின்ற ஒரு வேத பகுதியை அக்குடும்பத்தின் தகப்பன் தெரிந்து கொள்ளட்டும். அந்த நாள் முழுவதுமாகப் படித்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பாடத்தை அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு சில வசனங்கள் போதுமானதாகும். குடும்ப ஆராதனையிலே கேள்விகள் கேட்கப்படலாம். ஒரு சில ஊக்கமான மற்றும் ஆர்வமான குறிப்புகள் தரப்படலாம். அல்லது மிக சுருக்கமாகவும் குறிப்பாகவும் படங்களைக் கொண்டு கருத்தை விளக்கிச் சொல்வதன் மூலம் ஒரு சம்பவம் கூறப்படலாம். ஒரு சில வசனங்களைக் கொண்ட எழுச்சியூட்டக்கூடிய பாடல் பாடப்படலாம். செய்யப்படும் ஜபம் சுருக்கமானதாயும் தெளிவாய் சுட்டிக்காட்டப்பட்டதாயும் இருக்க வேண்டும். ஜபத்தில் வழிநடத்துபவர் எல்லாவற்றைக் குறித்தும் ஜபிக்கக்கூடாது. ஆனால் எளிய வார்த்தைகளால் தனது தேவைகளை எடுத்துக் கூறி நன்றியுடன் தேவனை துதிக்க வேண்டும். உலகத் தொடர்பு குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
இந்த தூது வெளிப்படுத்தல் 18:1-3 வரை ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அறிவிக்கப்படும் சத்தியம் அதன் பிரித்தெடுக்கும் பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய உண்மையான காவற்காரர்களாகிய நாம் நம்முடைய உண்மையான நிலை என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தாரின் ஆவியினால் உந்தப்படாமலிருக்கும்படியாகவும்
நமது ஆவிக்குரிய பகுத்தாராயும் தன்மை குழப்பமடைந்து சத்தியத்தைப் பெற்று கர்த்தரின் செய்தியை வைத்திருக்கும் கிறிஸ்தவ சபைகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகின்ற சபைகளின் நிலைப்பாட்டிலிருந்து பார்க்காதிருக்கும்படியாகவும் நாம் உலகத்தாரோடு நம்மை பிணைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதே சமயம் பரிசேயர்களைப் போல அவர்களிடமிருந்து ஒதுங்கியிருக்கவும் கூடாது. வானத்தின் மேகங்களின் மீது கிறிஸ்து வருவதை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மக்கள் களியாட்டக் குழுக்களிலும் தங்களது சொந்த கேளிக்கைகளுக்காக கூடும் கூட்டங்களிலும் உலகத்துடன் ஒன்றிணைந்திருக்க மாட்டார்கள். நம்முடைய விசுவாசத்தில் இல்லாதவர்களுடன் ஒப்பந்தங்கள் மூலமாகவோ அல்லது கூட்டு வணிகத்தின் மூலமாகவோ அல்லது தொழில் சங்கங்களின் மூலமாகவோ நாம் ஒன்றாக இணைந்திருப்பது தேவனுடைய ஒழுங்குமுறையில் இல்லை.
நம்மால் இயன்ற அளவிற்கு மற்ற மக்களுடன் நம்முடைய கொள்கைகளை தியாகம் செய்யாமல் நாம் இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருப்பதென்பது நாம் அவர்களது சங்கங்களில் பங்கு கொள்ள வேண்டுமென்றோ அவர்களது தங்குமிடங்களில் தங்கியிருக்க வேண்டுமென்றோ அர்த்தமல்ல. மாறாக இச்சையடக்கம் பற்றின கேள்வியிலே நாம் மனமுவந்து அவர்களுக்கேற்றவாறு இணங்க மாட்டோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
கிறிஸ்து அங்கீகரிக்கிற பொழுதுபோக்கு. தங்களது சரீரம் மற்றும் மனிதன் வல்லமைகளை தேவனுடைய மகிமைக்காக உபயோகப்படுத்தும் நோக்கத்துடன் தூய்மைகளை பொழுதுபோக்குகளினால் தங்களது சரீரங்களை ஊக்கமூட்டவும் தங்களது சிந்தையை புத்துணர்ச்சியூட்டவும் நாட வேண்டும் என்பது கிறிஸ்தவர்களின் கடமையும் சிறப்புரிமையுமாக இருக்கின்றது. தங்களது ஆதிக்கத்தின் கீழுள்ள மகிழ்ச்சிக்கான அநேக ஊற்றுகளை கிறிஸ்தவர்கள் பெற்றிருக்கின்றனர். நல்லொழுக்கமான மற்றும் வரையறைக்குட்பட்ட இன்பங்கள் எவை என்று அவர்களால் தவறிழைக்காத சரிநுட்பத்துடன் கூற முடியும். மனதைக் கெடுக்காத அல்லது ஆத்துமாவின் தரத்தை குறைக்காத அப்படிப்பட்ட பொழுதுபோக்குகளை அவர்கள் அனுபவிக்கலாம். சுயமரியாதையை அழித்து அல்லது தங்களை உபயோகமுள்ளவர்களாக வைத்துக் கொள்ளுகின்ற வழியைக் கெடுத்து பின்னாளில் வருத்தப்படுவதற்கு ஏதுவான ஒரு செல்வாக்கை விட்டுச் சென்று ஏமாற்றமடையச் செய்யாத அப்படிப்பட்ட பொழுதுபோக்குகளை அவர்கள் அனுபவிக்கலாம். அவர்கள் கிறிஸ்துவை தங்களுடன் அழைத்துச் சென்று ஜெபம் நிறைந்த ஒரு சிந்தையை தொடர்ந்து செயலாற்றினால் முழுமையான பாதுகாப்போடு இருப்பார்கள்.
நம்முடைய கூட்டங்கள் மிகவும் ஒழுங்கான முறையில் நடத்தப்பட வேண்டும். நம்முடைய நடத்தைகளும் அப்படியாகவே இருக்க வேண்டும். அப்பொழுது கூட்டங்கள் முடிந்து நாம் நமது இல்லங்களுக்குச் சென்ற பின்பு தேவனுக்கும் மனிதனுக்கும் நேராக குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாகவும் யாரோடு தொடர்பு கொண்டிருந்தோமோ அவர்களை எந்த விதத்திலும் புண்படுத்தவில்லை அல்லது காயப்படுத்தவில்லை என்ற ஒரு மன உணர்வு உடையவர்களாகவும் அல்லது அவர்கள் மீது எந்த விதத்திலும் பாதிப்பேற்படுத்தும் செல்வாக்கை உண்டு பண்ணாத ஒரு மனசாட்சியை உடையவர்களாகவும் நாம் இருக்கலாம். விசுவாசத்துடன் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்படி கேட்டு ஈடுபடக்கூடிய எந்த ஒரு பொழுதுபோக்கும் ஆபத்தானதாக இருக்காது. ஆனால் அந்தரங்க ஜெபத்திற்கோ ஜெப பீடத்தண்டையில் செய்யப்படும் தியானத்திற்கோ அல்லது ஜெப கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கோ உங்களை தகுதியற்றவர்களாக்கக்கூடிய எந்த ஒரு பொழுதுபோக்கும் உழுதுபோக்கும் பாதுகாப்பானதல்ல, அவை ஆபத்தானதாகும். மேன்மையடையச் செய்யும் இசை.
இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாக பிரயாணம் சென்றபோது தங்களது வழிகளை புனிதமான பாடலின் இசையால் எப்படி உற்சாகமாக்கிக் கொண்டார்களோ அதுபோல இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அவர்களின் பரதேசப் பிரயாண வாழ்க்கையை மகிழ்ச்சி உள்ளதாக்கிக் கொள்ளுமாறு தேவன் கூறுகின்றார். தேவனுடைய வார்த்தைகளை பாடலாக திரும்பத் திரும்ப பாடும் வழிமுறை அவைகளை நினைவில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வதற்கு மிகவும் சிறந்த விளைவை உண்டு பண்ணும் வழிமுறையாகும். மேலும் அப்படிப்பட்ட பாடல் அற்புதமான வல்லமை கொண்டதாகும். முரட்டுத்தனமான மற்றும் நாகரிகமற்ற சுபாவங்களை கீழ்ப்படுத்தும் வல்லமை அதற்கு இருக்கின்றது. சிந்தனையை தூண்டவும் இரக்க குணத்தை எழும்பச் செய்யவும் அதற்கு வல்லமை உண்டு. செயலில் ஒருமைப்பாட்டை மேம்படுத்தவும் தைரியத்தை அளித்து முயற்சியை பலவீனப்படுத்தும் மனச்சோர்வையும் கவலையையும் அகற்றவும் அதற்கு வல்லமை உண்டு. பரலோக வாசஸ்தலங்களில் தேவனுக்குச் செய்கின்ற தொழுகையிலே இசை ஒரு பங்கு வகிக்கின்றது. எனவே நம்முடைய துதியின் பாடல்களில் பரலோக பாடல் குழுவின் இசையோடு ஒத்துப்போகத்தக்கதாக எந்த அளவிற்கு நெருங்கி வர முடியுமோ அந்த அளவிற்கு நெருங்கி வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஜெபம் ஆராதனையிலே எப்படி ஒரு செயலாக உள்ளதோ அதேபோல
பாடல் பாடுவதும் ஆராதனைகளில் ஒரு பகுதியாக உள்ளது. இசைக்கருவிகளை பயன்படுத்துவதென்பது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. முற்காலங்களில் இவைகள் மத ஆராதனைகளில் பயன்படுத்தப்பட்டன. தொழுகை செய்பவர்கள் தம்புரோடும் தாளத்தோடும் தேவனை துதித்தார்கள். அதைப்போலவே இசை நமது ஆராதனைகளில் அதனுடைய இடத்தை பெற்றிருக்க வேண்டும்.
தொலைக்காட்சியும் திரையரங்கும் மிகவும் ஆபத்தான பொழுதுபோக்கு இடங்களில் ஒன்று திரையரங்கமாகும். அது நன்னடத்தையையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுத்தரும் பள்ளியாக இருப்பதற்கு பதிலாக அநேகமுறை ஒழுக்கத்தை கற்றுத்தரும் இடம் என்று கூறிக்கொண்டு உரிமை பாராட்டினாலும், அப்படி இல்லாத ஒரு இடமாக ஒழுங்கீனத்தை வளர்க்கின்ற ஒரு இடமாகவே இருக்கின்றது. இப்படிப்பட்ட பொழுதுபோக்குகளின் மூலமாக ஒழுக்கக்கேடான பழக்க வழக்கங்களும் பாவம் நிறைந்த இயற்கையான மனப்பாங்குகளும் பலப்படுத்தப்பட்டு உறுதியாக்கப்படுகின்றன. கீழ்த்தரமான பாடல்கள், காமவெறி கொண்ட உடல் அசைவுகள், முகபாவனைகள் மற்றும் செய்கைகள் சிந்தனைத் திறனை சீர்கெடுத்து ஒழுத்து ஒழுக்கமான காரியங்களை தரம் குறையச் செய்கின்றன. கற்பனைத் திறனை விஷமாக்கி மார்க்க சம்பந்தமான எண்ணங்களை அழித்து அமைதியான மகிழ்ச்சிக்கான விருப்பத்தையும் வாழ்க்கையின் உண்மை நிலை பற்றிய தெளிந்த அறிவையும் மழுங்கச் செய்கின்றதான திரையரங்கு பொழுதுபோக்குகளைப் போல அதிக வல்லமை கொண்ட செல்வாக்கான காரியம் நமது தேசத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட இடங்களுக்கு வழக்கமாக கலந்து கொள்ளும் ஒவ்வொரு வாலிபரும் கொள்கையிலே நேர்மையற்றிருப்பார்கள். வெறியூட்டும் மதுவிற்கு உள்ள விருப்பம் அதனுடைய பயன்பாட்டால் வெளப்படுத்தப்படுவது போல, இந்த தவறான காட்சிகளைக் காணும் ஆவல் ஒவ்வொரு பாவ விருப்பத்தையும் அதிகரிக்கும்.
ஆடல் அரங்குகளிலோ அல்லது திரை அரங்குகளிலோ செலவிடப்படும் நேரம் தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்தவொரு கிறிஸ்தவனும் அப்படிப்பட்ட இடத்திலே தன் மரணத்தை சந்திக்க விரும்ப மாட்டான். ஒருவரும் கிறிஸ்து வரும் நேரத்தில் அப்படிப்பட்ட இடத்தில்தான் காணப்பட விரும்ப மாட்டார். கருத்தூன்றிய மற்றும் ஆவிக்குரிய எண்ணங்களை அகற்றாத பொழுதுபோக்குகள் மட்டுமே பாதுகாப்பான பொழுதுபோக்குகளாகும். கிறிஸ்துவை நம்மோடு அழைத்துச் செல்லக்கூடிய இடங்களே பாதுகாப்பான பொழுதுபோக்கு இடங்களாகும். ஆடையும் அலங்கரிப்புகளும். ஆடைக்கடுத்த சச்சரவை எழுப்புவது என்பது உங்களது மதத்தின் முக்கிய கருத்தாக இருக்க வேண்டியது அவசியமல்ல. அதைக் காட்டிலும் மேன்மையான காரியங்கள் பேசுவதற்கு இருக்கின்றன. கிறிஸ்துவை குறித்து பேசுங்கள். இதயம் மாற்றப்படும் போது வேத வாக்கியங்களுக்கு ஒத்துப்போகாத அனைத்து காரியங்களும் அகன்று போகும்.
நாம் நடக்க வேண்டிய பாதையிலே நமது இயற்கையான மனவிருப்பங்களை குறுக்காக ஊடுருவி பிரித்தாலும் கூட, நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்துவை தொடர்ந்து பின் செல்வோம். நீங்கள் இதைத்தான் அணிய வேண்டும். இதை அணியக்கூடாது என்று உங்களிடத்தில் சொல்வதால் பிரயோஜனமொன்றுமில்லை. ஏனெனில் உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட மாயையான பொருள்களின் மீது நாட்டம் இருக்குமென்றால், உங்களது அலங்கரிப்புகளை நீக்கிவிடுவதென்பது ஒரு மரத்தின் இலைகளை தரித்துப் போடுவதைப் போலிருக்கும். மாம்சமான இருதயத்தின் விருப்பங்கள் மீண்டுமாக தங்களுக்குத் தாங்களே தொடர்ந்து செயலாற்றிக் கொள்ளும். எனவே உங்களை குறித்த ஒரு ஜாக்கிரதை உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும்.
தேவனுக்கு முன்பாக கவனமாயும் ஜாக்கிரதையாயும் நடந்து கொள்ளும்படி நம் ஜனங்களை நான் வருத்தி கேட்டுக் கொள்கின்றேன். ஆடை அணிவதில் ஆரோக்கிய கொள்கைகளுக்கு ஒத்துப்போகக்கூடிய விதத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்கள். நம் சகோதரிகள் அநேகர் செய்வது போல தோற்றத்தில் பகட்டில்லாத விதத்தில் ஆடை அணியட்டும். அதாவது நல்ல தரமான, இந்த காலத்திற்கு ஏற்ற ஆடைகளை அணியட்டும். ஆடைகளைப் பற்றின சச்சரவு எப்போதும் உங்கள் மனதை நிரப்ப வேண்டாம். எளிமையான முறையில் நம் சகோதரிகள் ஆடைகளை அணிய வேண்டும். தகுதியான உடையாலும் நாணயத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் அவர்கள் தங்களை அலங்கரிக்க வேண்டும். உங்கள் உள்ளத்திலிருக்கின்ற தேவக்கிருபையை உலகத்துக்கு காண்பிக்கும் விதத்தில் உடை உடுத்துங்கள். தேவனின் கிருபையினால் உண்டான உள்ளான அலங்கரிப்பின் ஒரு உயிருள்ள சாட்சியான வெளிப்பாட்டை இந்த உலகத்திற்கு அளியுங்கள். வெளிப்புற தோற்றம் இருதயத்தின் பிரதிபலிப்பாகும். பத்திரிகை வெளியீடுகள் அவசியம். மிகவும் எளிதில் விளங்கக்கூடிய, மிகவும் எளிமையான மொழியில் எழுதப்பட்ட, உலகத்தின் மீது வர இருக்கின்ற காரியங்களை தெளிவுபடுத்துகிற பத்திரிகை வெளியீடுகள் வெளியிடப்பட வேண்டும்.
முதலாம் மற்றும் இரண்டாம் தூது முறையே 1843-1844 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டது. தற்போது நாம் மூன்றாம் தூதினை கூறி அறிவிக்க வேண்டிய காலதத்தில் இருக்கின்றோம். என்றாலும் மூன்று தூதுகளும் இன்னமும் அறிவிக்கப்பட வேண்டும். காரியங்கள் எப்படி நடந்து முடிந்தன, எப்படி நடக்கி நடக்கப் போகின்றன என்பதை தீர்க்க தரிசன சரித்திரத்தின் வரிசையில் விளக்கமாகக் காட்டி பத்திரிகை வெளியீடுகள் மற்றும் பிரசங்கங்கள் வாயிலாக இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும். கலப்படமற்ற உண்மையான சத்தியம் துண்டு பத்திரிகைகளிலும் துண்டு வெளியீடுகளிலும் பேசப்பட வேண்டும். மேலும் இவைகள் இலையுதிர்காலத்தில் உதிர்கின்ற இலைகள் போல எல்லா இடங்களிலும் கொடுக்கப்பட வேண்டும். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் தானியேலும் வெளிப்படுத்தின விசேஷமும் மாபெரும் ஆன்மீக போராட்டம் போன்ற புத்தகங்கள் வேறு எந்த காலத்திலும் தேவைப்பட்டிராத அளவு இக்காலத்திலே தேவையாயிருக்கின்றன. ஏனெனில் அவைகள் வலியுறுத்துகின்ற சத்தியங்கள் அநேகருடைய குருடான கண்களை திறக்கும் என்பதால் மிகவும் பரந்த அளவில் விநியோகிக்கப்பட வேண்டும். கிருபையின் காலம் தொடரும் வரை புத்தகங்களை விற்கும் வேலைக்கான சந்தர்ப்பமும் தொடர்ந்து இருக்கும். நம் வெளியீடுகளிலே தாக்கி எழுதுதல் கூடாது. நம் வெளியீடுகளுக்காக எழுதுகிறவர்கள் தகையில்லாத வார்த்தைகளையும் மறைமுகமாக சுட்டிக்காட்டுதலையும் உபயோகிக்க வேண்டாம். ஏனெனில் அது நிச்சயமாக பாதிப்பை உண்டாக்கும். மேலும் அது கத்தோலிக்கர்கள் உட்பட அனைத்து வகுப்பினரையும் சென்றடைவதற்காக நாம் செய்ய வேண்டிய வேலையிலிருந்து தடை செய்து முன்னேற முடியாதபடி பாதையையும் அடைத்துப் போட்டுவிடும். சத்தியத்தை அன்போடு எடுத்து பேசுவது நம் வேலையாகுமே ஒழிய மாம்சமான இருதயத்தினுடைய பரிசுத்தமில்லாத காரியங்களை சத்தியத்துடன் கலந்து பேசுவது நம்முடைய வேலையல்ல. மேலும் நமது எதிரிகளால் பெறப்பட்டிருக்கின்ற அதே சிந்தைக்கு ஒத்ததாயிருக்கக்கூடிய காரியங்களை குறித்து பேசுவதும் நம் வேலையல்ல. கடுமையான மற்றும் இருதயங்களை உருவக் குத்துகின்ற வார்த்தைகளை நாம் உபயோகிக்கக் கூடாது. எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் அவைகளை வெளியேற்றுங்கள். கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு முகவரியிலிருந்தும் அவைகளை எடுத்துவிடுங்கள். தேவனுடைய வார்த்தை மாத்திரமே அந்த வேலையை செய்யட்டும். அதுவே உருவிச் சென்று கண்டித்து கடிந்து கொள்ளட்டும். அழிவுக்குரிய மனிதன் கிறிஸ்துவுக்குள் தன்னை மறைத்துக் கொண்டு அவரில் நிலைத்திருக்கட்டும். நமது எழுத்துக்களில் எழுதப்பட்ட சொல்லை அல்லது சொற்றொடரை தனியாக எடுத்துப் பார்த்தால் சட்டத்திற்கும் ஒழுங்கிற்கும் எதிரிடையாகத் தோன்றுவது போன்று அதற்கு தவறான விளக்கம் கொடுக்கப்படும் என்பதால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு சொற்றொடரையும் நமது கூற்றுக்களையும் நாம் களைந்து போட வேண்டும். நமது நாட்டிற்கும் அதன் சட்டதிட்டங்களுக்கும் உண்மையற்றவர்களாக காண்பிக்கக்கூடிய விதத்தில் பத்திரிகைகளில் நம்மை பற்றி நாம் எழுதாதபடிக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக பரிசீலிக்க வேண்டும். குத்தக்கூடியது போன்ற குற்றச்சாட்டுகளிலும் கண்டனம் செய்வதிலும் கிறிஸ்தவம் வெளிப்படுத்தப்படுவதில்லை. முக்கியமற்ற காரியங்களை குறித்து கவனமாயிருத்தல், இங்கொன்றும் அங்கொன்றுமாக தனி ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு தமது சத்தியத்தை நம்பி ஒப்படைப்பதற்கு தகுதியுள்ளவர்கள் அவர்கள் மாத்திரமே என்பது போல தேவன் தம்முடைய மக்களை கடந்து சென்றுவிடவில்லை. சபையமைப்பின் நிலைநிறுத்தப்பட்ட நம்பிக்கைக்கு எதிரான புதிய வெளிச்சத்தை அவர் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கொடுப்பது இல்லை. ஒவ்வொரு சீர்திருத்தத்திலும் இப்படிப்பட்ட உரிமையையை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள் எழும்பியிருக்கிறார்கள். தங்களது சகோதரருக்கும் மேலாக தேவன் தங்களுக்கு விசேஷமான வெளிச்சம் கொடுத்திருப்பதாக ஒருவரும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டாம்.
சத்தியத்திற்கு மாறாக தோன்றாத சில புதிய அடிப்படையான கருத்துக்களை சிலர் ஏற்றுக்கொள்கின்றனர். அழகானதாகவும் முக்கியமானதாகவும் ஆடை அணிவிக்கப்பட்டிருப்பதாக அவனுக்கு அக்கருத்து தோன்றுமளவும் அதில் கருத்தூன்றியிருக்கின்றான். ஏனெனில் இதுபோன்ற பொய்யான தோற்றத்தை அளிப்பதற்கு சாத்தானுக்கு வல்லமை இருக்கின்றது. இறுதியிலே அது அனைத்தையும் கவருகின்ற தலைமை கருத்தாகவும் அனைத்திற்கும் மையமாக விளங்கும் மாபெரும் ஒரு காரியமாகவும் உருவாகிவிடும். அதனால் சத்தியம் இருதயத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்பட்டு விடுகின்றது. சத்தியத்திலிருந்து மனதை திசைத்திருப்பும் தன்மையுள்ள இந்த முக்கிய காரியங்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டுமென்று நான் உங்களை எச்சரிக்கின்றேன். தவறுகள் ஒருபோதும் கேடு விளைவிக்காமல் இருக்காது. அது ஒருபோதும் பரிசுத்தப்படுத்துவதில்லை. மாறாக குழப்பத்தையும் பிரிவினையையுமே கொண்டு வரும். வேற்றுமைகளை அல்ல ஒற்றுமையை வலியுறுத்துங்கள்.
சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறவர்களுக்காக மாறுவேடத்திலுள்ள ஆயிரக்கணக்கான சோதனைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றன. வேதவார்த்தைகளின் புதிய விளக்கங்கள் மற்றும் புதிய உபதேசங்களை முதலாவது நாம் பெற்றுக்கொள்வதை விட அவைகளை அனுபவம் வாய்ந்த சகோதரர்களுக்கு முன்பாக ஒப்படைப்பதிலேயே நம்முடைய ஒரே பாதுகாப்பு இருக்கிறது. எனவே வேதவாக்கியங்களின் புதிய உபதேசத்தையோ அல்லது புதிய விளக்கங்களையோ பெற்றுக்கொள்ளும்போது அவைகளை அவர்களுக்கு அனுபவம் வாய்ந்த சகோதரர்களுக்கு முன்பாக தாழ்மையான மற்றும் கற்றுக்கொள்ளும் ஆவியோடு ஊக்கமான ஜபத்துடன் வைத்து அவர்களது தீர்ப்பிற்கு ஒப்புக்கொடுங்கள். ஏனெனில் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகமுண்டாகும். ஏதோ புதிய வெளிச்சம் அல்லது புதிய வெளிப்பாட்டை பெற்றுவிட்டதாக கூறும் ஆண்களும் பெண்களும் எழும்புவார்கள். பூர்வ சிறப்படையாளங்களான உபதேசங்களின் மீதுள்ள விசுவாசத்தை நிலை தடுமாறச் செய்வதே அவர்களின் நோக்கமாகும். அவர்களின் உபதேசங்கள் தேவனுடைய வார்த்தையின் பரீட்சையை சந்திக்க முடியாததால் ஆத்துமாக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். பொய்யான அறிக்கைகள் எங்கும் பரப்பப்படும். சிலர் இக்கண்ணியிலே பிடிக்கப்படுவார்கள். சத்தியத்திலிருந்து மனிதர்களை இழுத்துச் செல்ல சாத்தான் இடைவிடாது வகை தேடிக் கொண்டிருப்பதால் தவறான கருத்தின் ஒவ்வொரு வடிவத்திற்கு எதிராக நம்மால் மிகுந்த கவனத்துடன் இருக்க முடியாது.
ஐக்கியப்பட்டிருப்பதும் மிகவும் அவசியமானது என்று நாம் தோன்றச் செய்ய வேண்டும். நமது கருத்துக்களுக்கு மற்றவர்கள் வரவேண்டுமென்பது நமக்கு அவசியமல்ல. ஆனால் அனைவருமே கிறிஸ்துவின் தாழ்மையையும் சாந்தத்தையும் நாடுவார்களானால் அவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையைப் பெறுவார்கள். அதன் பிறகு ஆவியின் ஐக்கியம் அங்கு இருக்கும். சத்தியத்தை நம்புவதாக உரிமை பாராட்டுகின்ற அனைவரும் தங்களது சகோதரரோடு ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகின்றேன். நாம் தீவிரவாதிகள் என்றோ ஒருவர் ஒரு காரியத்தையும் மற்றொருவர் வேறு காரியத்தையும் போதிக்கின்றபடியால் நாம் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் என்றோ உலகம் சொல்லும்படியாக அதற்கு தருணமளிக்க நாடாதீர்கள். மேலும் பிரிவினைகளை தவிருங்கள். குற்றங்காண்போரை சந்திப்பது எப்படி?
விசுவாசத்திலிருந்து விலகிப்போனவர்கள் நமது கூட்டங்களுக்கு வருகை தந்து நாம் செய்யும்படி தேவன் நமக்கு நியமித்த வேலைகளை செய்யாதபடிக்கு நம் கவனத்தை திசை திருப்புவார்கள். உங்கள் காதுகளை சத்தியத்திலிருந்து கட்டுக்கதைகளுக்கு திருப்ப நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. உங்களது ஊழியத்திற்கு எதிராக கண்டன வார்த்தைகளை பேசுகின்றவர்களை மனமாற்றமடையச் செய்வதற்கான முயற்சியை நிறுத்த வேண்டாம். ஆனால் எதிர்ப்பவர்களின் மனங்களை சென்றடையத்தக்கதான வார்த்தைகளை தேவ தூதர்கள் உங்களது உதடுகளில் கொடுப்பார்கள் என்றும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் நீங்கள் ஏவப்பட்டிருக்கின்றீர்கள் என்றும் காணப்படும் விதத்தில் அது இருக்கட்டும். இந்த மனிதர்கள் தொடர்ந்து தங்களது வழியையே விடாது வற்புறுத்திக் கொண்டே இருந்தால் சபை கூடுகையிலுள்ள விவேகமுள்ள மனதுடையவர்கள் உங்களது காரியம் உயர்ந்த தரமானதாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்வார்கள். எனவே உங்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்து பேசுகின்றார் என்று விளங்கும் விதத்தில் பேசுங்கள். தேவ வார்த்தையை உயர்த்தி பிடியுங்கள்.
கிளர்ச்சியூட்டும் ஒரு உணர்வை உண்டாக்கும் விதத்தில் நாம் வேலை செய்தால் நாம் விரும்பும் அனைத்தையும் பெறலாம். மேலும் கூடுமானவரை எப்படி சமாளிப்பது என்று நாம் அறிந்திருப்பதைக் காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு மாறாக அமைதியாக, அதே நேரம் தெளிவாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். கிளர்ச்சியூட்டும் ஒரு உணர்வை தூண்டிவிடுவது நம் வேலை என்பது போல நாம் அதை கருதக்கூடாது. தேவ ஆவியானவர் மாத்திரமே அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உற்சாகத்தை உண்டாக்க முடியும். தேவன் கிரியை செய்யட்டும். ஆனால் மனித ஏதுகரம் விழிப்போடும் ஜபத்தோடும் காத்திருந்து ஒவ்வொரு கணப்பொழுதும் இயேசுவையே நோக்கி பார்த்து ஒளியாயும் ஜீவனாயுமிருக்கின்ற விலையுயர்ந்த அவரது ஆவியால் கட்டுப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்படும்படி அவர் முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்ளட்டும். தேவனுடைய திடமான வார்த்தையுடன் நாம் ஜனங்களிடத்தில் செல்ல வேண்டும். அவர்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் வருவார். நான் முன்கூறியிருக்கிற வண்ணமாக ஜனங்களின் மனங்கள் மெச்சத்தகுந்த விதத்தில் அவர் எப்பொழுதும் வருவார். தேவனுடைய ஒவ்வொரு உண்மையான பிள்ளையையும் தூண்டக்கூடிய அமைதியையும் பெருந்தன்மையையும் தெய்வ பயத்தையும் நம்முடைய பேச்சிலும் நாம் பாடுகின்ற விதத்திலும் நமது அனைத்து ஆவிக்குரிய செயல்பாடுகளிலும் நாம் வெளிக்காட்ட வேண்டும்.
உணர்வுகளின் மூலமாக அல்ல, கிளர்ச்சியூட்டக்கூடிய காரியத்தின் மூலமாக அல்ல,
வேத வசனத்தின் மூலமாகவே மக்களை சத்தியத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதான பாதிப்பை உண்டு பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ற தளத்தின் மீது நாம் பாதுகாப்புடன் நிற்க முடியும்.